ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن إبراهيم كان أمة قانتا لله حنيفا ولم يك من المشركين شاكرا لأنعمه اجتباه وهداه إلى صراط مستقيم وآتيناه في الدنيا حسنة وإنه في الآخرة لمن الصالحين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من علامة المنافق أن يجعل الله شهوته في بطنه وفرجه ومن علامة المؤمن أن يجعل الله شهوته في صلاته وصيامه أو كما قال رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய சங்கைக்குரிய மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு வாழுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிறான். நாம் இந்த உலகத்திலே நிரந்தரமாக வாழுவதற்காக வேண்டி அல்ல, இந்த உலகத்திலே கிடைத்த இந்த வாழ்க்கையை நாம் பயன்படுத்தி நிரந்தர மறுமை வாழ்விலே வெற்றி பெறுவதற்காக வேண்டி. இந்த உலக வாழ்க்கையை ஒவ்வொரு மனிதனும் எந்த அடிப்படையில் பயன்படுத்துவார்களோ அதற்கேற்ப நிரந்தரமான மறுமை வாழ்விலே அவர்களுடைய முடிவுகளை அடைந்து கொள்ளலாம். இந்த உலகத்திலே மனிதனுக்கு எப்படியும் வாழலாம். ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அவன் நினைத்தபடி மனம் போன போக்கிலே வாழக்கூடிய வாழ்வு எப்படியும் வாழலாம், ஒரு கட்டுப்பாடும் இல்லை. அவரோட மனம் எப்படி விரும்புதோ அதை போல அவரோட குடும்ப வாழ்க்கை அமைத்துக் கொள்ளலாம். அவரோட மனம் எப்படி சொல்லுதோ அதே போல அவருடைய தொழிலை அமைத்துக் கொள்ளலாம். ஏனைய அவருடைய ஆசையை, அவருடைய அனைத்து விருப்பங்களையும் அவருடைய நஃப்சானியத்துக்கு தோதுவாக அமைத்துக் கொள்ளலாம். இது ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர்கள்தான் ஃபிரௌன், ஹாமான், காரூன், அபு ஜஹல், அபு லஹப், உத்பா, ஷைபா, இந்த இனத்தில் உள்ள எல்லாருமே எப்படியும் வாழலாம், ஈரான் வாழ்க்கை என்று உலகத்துடைய வாழ்க்கையை கண்டு ஏமாந்து இறுதியில் மிகப்பெரிய பயங்கரத்தை, நஷ்டத்தை அடைந்து கொண்ட இந்த மனிதர்கள். இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, ஒரு கட்டுப்பாடுடைய வாழ்க்கை. ஒரு மனிதன் அவன் நினைத்தபடி வாழ முடியாது. அல்லாஹும் ரசூலும் எப்படி விரும்புகிறார்களோ அந்த அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வது. நான் நினைத்தபடி எனக்கு வாழ முடியாது, எனக்கு ஒரு வாழ்க்கை திட்டம் இருக்கிறது, அந்த அடிப்படையில் தான் நான் வாழுவேன். பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு நிரந்தரமான இன்பங்களையும் சந்தோஷங்களையும் அடைய வேண்டுமென்றால் அவர் இந்த உலக வாழ்க்கையில் தன்னை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்து தான் மனம் போன போக்கிலே வாழ்க்கை வாழாமல் அவருக்கு காட்டப்பட்ட அந்த வாழ்க்கை முறையில் வாழும் பொழுதுதான் உயர்ந்த அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் மதிப்பையும் அடையலாம். அவரவருடைய தியாகத்துக்கு ஏற்ப அந்த கண்ணியமும் ராகத்தும் கிடைச்சது. அல்லாஹ் ஈருலக வாழ்க்கையின் கண்ணியத்தையும் ஹைரையும் சிறப்பையும் வைத்திருப்பது அவருடைய உலக வாழ்க்கையிலே உள்ள தீனை வைத்துத்தான், துனியாவை வைத்தல். இவருடைய ஈருலக வாழ்க்கையும் ஹைராக வேண்டுமென்றால், சிறப்பாக வேண்டுமென்றால், கண்ணியமாக வேண்டுமென்றால் அவர் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹுக்கு விருப்பமான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் எல்லோருக்கும் பொதுவான உசூல். யார் அப்படி வாழ்ந்தாங்களோ அல்லாஹ் அவங்களை ஈருலகத்திலையும் கண்ணியப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். நாங்க இந்த மாதங்கள்ல அதிகமா பேசக்கூடிய ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட குடும்பம் இது ஒரு நல்ல முன்மாதிரி. ஒரு மனிதன் உலகத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ளும் பொழுதே எந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களை உயர்த்துகிறான். ஒரு மனிதன், நான் என்னுடைய இந்த உலக வாழ்க்கையின் ஒவ்வொரு விடயத்தையும் செலவழிக்க வேண்டும் ரப்பை அடைவதற்கு என்ற உணர்வுடன் செயல்படும் பொழுதே அல்லாஹ் அவனை எந்த நிலையிலே வைக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சும்மா எவ்வளோ பெரிய அந்தஸ்து அடையல, லேசா இவ்வளோ பெரிய அந்தஸ்து. இந்த மாதம் வந்தாலே முழு உலகத்திலையும் பேசப்படுகிறார்கள், அன்னாரை பற்றி பிரஸ்தாபம் செய்யப்படுகிறது, அவருடைய குடும்பத்தை ஞாபகம் செய்யப்படுவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு இப்படி ஒரு இறுதி கடமை ஹஜ். அந்த ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்கு கோடிக்கணக்கான ரூபாக்கள் செலவழிக்கப்படுகிறது. முழுக்க முழுக்க அந்த குடும்பம் ஒவ்வொரு இடத்திலும் ஞாபகம் செய்யப்படுகிறார்கள். இதால் அடைஞ்சாங்க. இதை அடைவதற்கு அவர்களிடம் என்ன இருந்தது, இதைத்தான் நாங்க பார்க்கோம். அவங்கள போல அடையறது கேளாட்டியும் ஓரளவாவது அடையலாம். அவங்கள்ட்ட இருந்த தன்மைகளை சிபத்துகளை எங்களையும் கொஞ்சம் நாங்கள் எடுத்துக்கொண்டோம். இவ்வளவு பெரிய அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் மதிப்பையும் எதன் மூலம் அடைந்தார்கள், இதைத்தான் நாங்க பார்க்கோம். அவங்களுக்கு நடந்த சம்பவங்களை பேசலாம், எல்லாருக்கும் பாடம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல போடப்பட்ட வரலாறு பாலர் வகுப்புல உள்ளவர்கள் இருந்து எல்லாருக்கும் தெரியும். தனியா அந்த பாலைவனத்துல விட்டுட்டு போன சம்பவத்தை தெரியாத யாரும் இல்லை. ஆனால் நாம் எதை குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் விளங்க வேண்டும் என்றால் இவ்வளவு பெரிய அந்தஸ்துகளையும் அடைந்தது எதன் மூலம், குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். குர்ஆனுக்குள்ள அல்லாஹு தஆலா மிக முக்கியமான 7 அல்லது 8 தன்மைகளை பேசுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்தவைகள் இவை இவைகள் தான். இதனால இவ்வளவு பெரிய அந்தஸ்து அடைஞ்சாங்க அல்லாஹ்வே சொல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே இன்ன இன்ன தன்மைகள் இருந்தது, அதனால நாங்க அவங்களுக்கு உலகத்துல இதை கொடுத்தோம், மறுமையில இதை கொடுக்க போறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல், ஒரு ஆயத்துல 3 தன்மையை சொல்றான். ஒன்றே இன்ன இப்ராஹிம் ல ஹலீமுன் அவ்வாஹும் முனீப். அல்லாஹ் குர்ஆனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை அடைந்ததற்குரிய காரணங்களை சொல்லும் பொழுது, ஒன்று அவர்கள் ஹலீமாக இருந்தார்கள், இரண்டாவது அவ்வாஹாக இருந்தார்கள், மூன்றாவது முனீபாக இருந்தார்கள், நான்காவது கானித்தாக இருந்தார்கள், ஐந்தாவது உம்மத்தாக இருந்தார்கள், ஆறாவது ஹனீஃபாக இருந்தார்கள், ஏழாவது அதே போன்று அவர்கள் ஷாக்கிராக இருந்தார். அரபியில இந்த நாலு ஏழு வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் வர்ணித்திருக்க, ஹலீம், அவ்வா, முனீப், கானித், ஹனீஃப், ஷாக்கிர், உம்மா. இந்த ஏழு தன்மைகளே ஒரு மனிதன் எப்படியாவது அடைந்து கொண்டான்டா இப்ராஹிம் அலைஹி சலாத்த போல நுபுவத்து கிடைச்சல்லாட்டியும் ஓரளவாவது அந்த சாயல்ல ஒரு அந்தஸ்த உலகத்திலையும் அடையலாம், மறுமையிலையும் அடையலாம். இன்ன இப்ராஹிம் அல ஹலீமுன், ஹலீமுண்டா என்ன வார்த்தைக்கு நாங்க தர்ஜுமா செய்வோம், சகிப்பு தன்மையுடையவர். விளக்கம் சொல்றதாக இருந்தா ஹலீம், இதுல இந்த ஹலீம் என்ற வார்த்தையில பொறுமையும் அடங்கி இருக்கிறது. இரண்டாவது, ஒருவன் தனக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ அநியாயம் செய்யும் பொழுது அல்லது உள்ளத்தை நோவிக்கும் பொழுது மனம் தாங்கிக் கொள்ள முடியாத அப்படியான ஒரு கவலையை ஏற்படுத்தும் பொழுது இவருக்கு அதற்கு பழிக்கு பழி வாங்குவதற்கு சக்தி இருந்தும் கூட இவர் பொறுமையோடு சகிப்பு தன்மையோடு அதனை அப்படியே விட்டு கொடுத்து மன்னித்து விடுகிறார். இதுக்கு பேர் தான் ஹலீம். அதே போல வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் முறையிடுவாரு அல்லாட்ட மட்டும்தான். இவருக்கு வார சோதனைகள், பிரச்சனைகள், முசீபத்துகளை மக்கள் எல்லாம் கூறி சிக்காயத் முறையீடு செய்து கொண்டிருக்க மாட்டார். பொறுமையோடு இருந்து அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் அதற்குரிய கூலியை எதிர்பார்ப்பார். ஹலீம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இது இருந்தது நூற்றுக்கு நூறு. இன்றைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தா சில நேரங்கள் அவருடைய குடும்பத்து தெரிய முன்னாலே முழுவதுக்கும் தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏற்பட்ட ஆகப்பெரிய பிரச்சனை என்னண்டா 80 வருஷத்துக்கும் மேல திருமணம் முடிச்சு புள்ள இல்லை, ஒரு பயங்கரமான சோதனை. ஆனா ஒரு நாளாவது எனக்கு புள்ள இல்லையே முறையீடு செய்ய, 80 வருடம் பொறுமையாக இருந்து அல்லாஹ்ட்ட மட்டும் தான் சொல்றாங்க ரப்பி ஹபிலி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு தாரதாக இருந்த நல்ல சாலிஹான குழந்தையத்தான் ரப்பிட்ட மட்டும். இவ்வளவு பெரிய சோதனையுண்டு மக்கள்கிட்ட முறையீடல்ல, அல்லது எனக்கா இப்படி சிரமம் வரணும், எனக்கா இப்படி சோதனை வரணும். இன்றைக்கு சில பேர் பேசுறத போல சொன்னாராம், அல்லாவை நிராகரித்து வாழக்கூடிய காஃபிர்களுக்கு அல்லாஹ் 5-6 கொடுத்திருக்கிறான், அவன் 5 தொழுது எனக்கு தரையிலவா? நஊது பில்லாஹி மின் ஸில்ம்ன்றது எப்படின்னா, உதாரணத்துக்கு அல் விதாயாவல் நிஹாயாவில் வருவது, அருச சுமக்கக்கூடிய மலாயிக்காமார்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான திக்கு, ரெண்டு திக்ர முழிஞ்சு கொண்டே இருக்கிறார். அரச சுமக்கக்கூடிய மலாய்க்காமார்கள் அவங்க ஒவ்வொரு வினாடியும் முழிந்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ரெண்டு வாசகம் என்னான்டா, ஒரு வாசகம் சுபஹானகல்லாஹும்ம வ பிஹம்திக் லகல் ஹம்து அலா ஹில்மிக பஅத இல்மிக், ரெண்டாவது வாசகம் சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் லகல் ஹம்து அலா அஃவிக பஅத குதிரதி. அருச சுமக்கக்கூடிய மலாயிக்காமார்கள் பூமியில நடக்கக்கூடிய அநியாயங்கள், அட்டகாசங்கள், பாவங்கள், ஃபசாதுகள், குழப்பங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கே ஆத்திரம், இவ்வளவு அப்பட்டமா தெளிவா ரப்புக்கு மாத்திரம் நடக்குது, அப்பையும் அல்லாஹ் தண்டிக்காம பொறுமையோடு இருக்கிறானே. பாவங்களை பார்த்துட்டு அல்லாஹ் இறக்குற தண்டனை 100 ஒரு வீதமும் இல்லை. அரச சுமக்கக்கூடிய மலாயிக்காமார்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்துட்டு இவ்வளோ அல்லாஹ் நூற்றுக்கு நூறு தெரிஞ்சு கொண்டும் பொறுமையாக இருக்கிறானே, அதனால ஒரு திக்ர் சுபஹானகல்லாஹும்மா வபிஹம்திக் லகல் ஹம்து அலா ஹில்மிக பாத இல்மிக், யா அல்லாஹ் இவ்வளோ அப்பட்டமாக நேரடியாக உனக்கு மாற்றம் நடந்தும் கூட இதனை நேரடியாக தெளிவாக அறிந்து கொண்டதன் பின்னாலையும் இவ்வளோ பொறுமையாக தண்டனை இறக்காமல் இருப்பதற்கு நாம் உன்னை புகழ்கிறோம். இதுதான் அரச சுமக்கக்கூடிய மலக்குமாருடைய விக்ரே. அல்லாஹ் எவ்வளோ ஹில்ம் இருக்கிறது. இரண்டாவது சுபஹானகல்லாஹும்மா வ பிஹம்திக் லகல் ஹம்து அலா அஸ்விக பாத குதுரதி, இவர்களை பிடித்து நீ தண்டிப்பதற்கு சக்தி இருந்தும் கூட இவ்வளோ பகிரங்கமாக தெளிவாக செய்யப்படும் பாவங்களையும் மன்னித்துவிட்டு தண்டனை இறக்காமல் இருப்பதன் மீது குதிரத்திருந்தும் நீ மன்னித்து விட்டிருக்கிறாயே, இதுக்கு நாம் உனைய புகழ்கிறோம். மலக்குமாருக்கே பொறுக்கிறதுக்கு ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த அல்லாஹ்வுடைய ஹில்முல இருந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. ஒன்று, சோதனை வரும் பொழுது யார்கிட்டையும் முறையீடு செய்யல. ஆனா இன்றைக்கு சின்னொரு பிரச்சனை வந்தா முடிஞ்சு, சின்னொரு சோதனை வந்தா அதுக்கு பின்னால சில நேரங்கள் அல்லாஹ்வே மறந்துடுவார். ஆனா சில நேரங்களில் மனிதன் யோசனை செஞ்சு பார்த்தா சில சோதனைகள் பிரச்சனை வாரது இவருடைய கயிறுக்கும் இவருடைய கண்ணியத்துக்கும். உதாரணத்துக்கு ஒத்தர்ட இப்ப எங்கட நாட்டில் அதிகமாக நடக்கிற ஒரு நிகழ்வு, திடீரென்று முழு கடையும் அப்படி எரிக்கப்பட்டு தர்டா கடை அப்படியே ஃபுல்லா எரிஞ்சி அப்படியே சுத்தமாகி கோடிக்கணக்கான நஷ்டம். உடனே எல்லாரும் முடிவுக்கு வரேன்னா அவன் ஜகாத் கொடுத்திக்க மாட்டான். இல்லாட்டி வெளியில நல்ல மனுஷனா இருந்தாலும் உள்ளுக்கால் என்னமாலும் ஒரு கேமை கொடுக்கறாய் மைதான் நல்லா காட்டினான். இவர் முடிவு செஞ்சாதங்க. ஒத்தனுக்கு ஒரு சோதனை வந்த உடனே அடுத்தவங்க முடிவு செய்யறேன்னா இவன்டா இவ்வளவு நாள் மறைச்சி மறைச்சி செஞ்ச பாவத்தெல்லாம் சேர்த்து எல்லாம் கொடுத்தானா இல்லையா? பெரியோர்களே, சகோதரர்களே, நடக்கிற எல்லா முசீபத்துக்கும் இந்த முடிவுக்கு வாரது கேள. ஒத்தருடைய கடை ஃபுல்லா எரிஞ்சிட்டு அல்லது ஊடு ஃபுல்லா பத்தி பெய்துட்டு அவர் சொல்றாரு, நான் சுபகம் தொழுகிறேன், அஞ்சு நேரம் பேணுதலா தொழுகிறேன், ஜக்காத்தையும் கணக்கு பார்த்து கொடுக்கிறேன், அல்லாட பாதையிலையும் செலவழிச்சிறேன். அப்ப எப்படி அவருக்கு இந்த சோதனை வரலாம்? அப்ப இப்படி வந்திக்கப்படாதே அப்படி இல்லை. ஆழமாக யோசனை செஞ்சு பார்த்தா இப்படி ஒரு சோதனையை உண்டாக்கி அல்லாஹ் சில நேரங்களில் தனக்கு விருப்பமான அடியார்களை தெரிவு செய்கிறான். எப்படி தெரிவு செய்கிறான்? இப்படி ஒரு சோதனை வந்ததன் பின்னால இவன் என்னையோடு எப்படி நடந்து கொள்றான்? ஹதீஸ்ல வருவது, ஒரு மனிதன் தனக்கொரு முசீபத்தும் பிரச்சனையும் வந்த பொழுது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இது ஒரு வார்த்தை அல்ல, மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு தன்மை. நாம் அல்லாஹுக்கு சொந்தமானவர்கள், அல்லாஹுக்குரியவர்கள், நாம் அல்லாஹ்விடத்திலே மீண்டு செல்லக்கூடியவர்கள், எங்களிடத்திலே இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹுக்குரியது, அவன் தந்ததும் அவனுக்குரியதுதான், அவன் எடுத்ததும் அவனுக்குரியதுதான், அவன் நாடிய பொழுது தருவான், நாடிய பொழுது கலட்டி எடுப்பான். எல்லா நிலைமையிலும் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், அது அல்லாஹுக்கு சொந்தமானது, அல்லாஹுக்குரியது என்ற இந்த பதத்தை சுமந்த, அர்த்தத்தை சுமந்த இந்த வார்த்தையை மொழிகிறார். இழந்தது ஒரு கோடிய, அடைந்து கொண்டது எதை? ஹதீஸ்ல வருவது, பைத்துல் ஹம் புகழ் மாளிகை என்ற ஒரு கட்டிடம் அவருக்கு மாளிகை உடனடியாக கட்டப்படுகிறது. இங்க இழந்தே பாரு, ஒரு கோடி, ரெண்டு கோடி, பத்து கோடி அடைஞ்சது என்ன? சொர்க்கத்தில் ஒரு மாளிகை. அதனுடைய பெருமதி என்ன? ஹதீஸ்ல வருவது, சொருக்கத்தில் உள்ள மாளிகையில உள்ள ஒரு கல்லுடைய பெருமதி ஹைரு மின துன்யா வமா ஃபீஹா, உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து கியாமத்து வரையிலே உலகத்திலே என்னவெல்லாம் இருக்கிறதோ அவைகள் அனைத்துக்கும் மதிப்பீடு செய்தாலும் ஒரு கல்லுக்கு பெருமதி அடிச்சிருக்கு.
அதுதான் சுருக்கத்தில் பெருமை.
லமௌலு சௌத்தில் ஃபில் ஜன்னா கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, ஒரு சாட்டை வெச்சிரத்துக்குரிய இடம், ஒரு பேச்சசும் இல்லை அற பேச்சசும் இல்லை. பெருமதி உலகம் உலகத்தில் உள்ளவைகளை விட சிறந்தது. ஒரு அடியான் தன்னிடத்திலே ஹில்ம் இருந்தால் இதை அடைந்து கொள்ளுகிறான். புள்ள 80 வருடத்துக்கு பின்னால கிடைச்ச புள்ள, அடுத்த கட்டம் என்ன? கனவின் மூலம் அறிவிக்கப்படுகிறது புள்ளைய கொண்டே தருங்கோ சம்போதரி. கனவுதானே, இதுக்கு வேண்டிய மாதிரி விளக்கம் சொல்லிக் கொள்ளலாம். நேரடியான ஆயத்துக்கே தனக்கு பாதகமா வரக்குள்ள விளக்கங்கள் சொல்லப்படுற காலம். ஆயத்து நேரடியா வக்கர்ணபி புயூத்திக்குன்ன, பெண்களே நீங்க ஊடுகளுக்குள்ள இருங்கோ, அவசியம் இல்லாம வெளியில போகவானம் போறதாக இருந்தா மகரமான ஆண்களோட போங்கோ, இப்படியெல்லாம் மார்க்கம் வைத்திருக்குது. இந்த ஆயத்தை இவருக்கும் இவருடைய மனைவிக்கும் இவருடைய குடும்பத்துக்கும் அமல் செய்யறது கஷ்டம், அதனால என்ன விளக்கம் கொடுக்கிறாரு? இலங்கேண்டாலே ஒரு வீட்டை போல அவ்வளவு சின்னது, அதனால வக்கர்ணபி புயூத்திக்குன்னு அவங்க வீடுகளுக்குள்ள இறங்கோனா, ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் எங்கேயும் போகலாம் தனியா, இலங்கையே ஒரு குட்டி கொசுவோட இறக்கையை விட சின்னது, அதனால அதே ஒரு வீட்டை போலதான். நேரடியாவார ஆயத்துக்கு இவன்ட ஈமானில் அமல் செய்யறதுக்கு மாத்தி விளக்கம் கொடுக்கப்படுற காலத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கனவுக்கு எவ்வளவு லேசா விளக்கம் கொடுத்திருக்கலாம். கனவு 80 வருஷத்துக்கு பின்னால பல துஆக்களுக்கு பின்னால கிடைச்ச அந்த புள்ளைய அருங்கோண்டு கனவு காட்டப்படுவது, ஒரு நாள் ஃபுல்லா யோசினை, இது கனவா வகையா, இது புள்ளையத்தான் அறுக்கோணுமா? அரபியில ஆழமா உண்ட யோசிச்சதுக்கு ஒரு அர்த்தம், ஒரு வார்த்தை சொல்லப்படுவது தரவா. நாங்க ஜுல்ஹிஜ் மாதத்துடைய பிற 8 யௌமு தருவியான்றோமே, இதுக்கு ஒரு விளக்கம் என்னன்னா, தருவியா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு காட்டப்பட்டதன் பின்னால யோசனை பண்ணி கொண்டிருந்தாங்க, இது என்ன, இது அல்லாட கட்டளையா, சைத்தாண்ட ஊசலாட்டமா? அந்த நாள் ஃபுல்லா இதுதான் யோசனை. பல தடவைகள் கனவு தெரிஞ்சதன் பின்னால் அடுத்த நாள் அறிஞ்சு கொண்டாங்க, இது உண்மையிலே அல்லாட கட்டளைதான். அதுதான் 9 யவும் அரஃபா, அறிஞ்சு கொண்டனால் தெளிவாகிச்சு. அரஃபா என்றால் ஒன்று தெளிவாகிறது, மாரிஃபத். 3வது நாள் அடுத்த ஒன்றும் இல்ல, கூட்டிக்கு போன அங்க அறுக்கிறதுக்கு யவமும் நகர் அறுக்கிறனர். 80 வருஷத்துக்கு பின்னால கிடைச்ச புள்ள கனவுல காட்டப்படுவது எவ்வளவு விளக்கம் சொல்லி இருக்கலாம், எத்தனையோ தாவீல்கள் மாத்தி அர்த்தம் எல்லாம் எடுத்திருக்கலாம், அப்படி இருந்தும் கூட ஹில் அல்லாட கட்டளை வேறொன்றும் யோசிக்க மாட்டோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த பணத்துல இருந்து 2.5% ஜகாத் கொடுங்கோன்னு இவர் யோசிக்கிறார். இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல இருந்து 2.5% கொடுக்கணுமா? ஏண்ட வேர்வ சிந்தினதே, ஈமான் இல்லாட்டி அதான் நடக்கும். அதுக்கு தனி ஹில்ம் தேவை. ஈமானுடைய மிகப்பெரிய ஒரு கிளைகள்ல உள்ளதான் ஹில்ம். பெரியோர்களே, சகோதரர்களே, இப்படி சொல்றதாக இருந்தா புள்ளை அறுக்க கொண்டு போகணும், எப்படி போகணும்? அதே நேரத்தில் அந்த அல்லாவுடைய கட்டளை சரி, எப்படி அதுல தியாகம் செஞ்சு புள்ளை அறுக்க பெற்று அதுல வெட்டி பெற்று வெட்டி அடைஞ்சதன் பின்னால அடுத்த கட்டம் அல்லாஹ் அந்தஸ்தை கூட்டது கூப்பிட்டது எப்படி கூப்பிடுறான்? இப்ப மனைவியும் புள்ளையும் வச்சிடுவாங்க, கிடைச்ச புள்ளைய மனைவியும் பாலைவனத்துல விட்டுட்டு ஏண்ட கட்டளை வாங்கும். எவ்வளோ ஒரு 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 இது பயங்கரமான சோதனை, எவ்வளோ பெரிய ஹில்ம் தேவை இதுக்கு. தட்டம் தனியா சுபகு தொழுகைக்கே பள்ளிக்கு சில டைம்ல வாரணும். இன்னொரு மீட்டிங் நடந்து ஒத்தன் இஸ்லாத்துக்கு எதிராக அப்படி பேசின உடனே இங்க பார்த்த ஒரு கூட்டம் ஜும்மாக்கும் வரல, பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் பாதுகாக்கிறது எங்களை பொறுப்பேறியா அப்படின்னு. ஒரு பகுதியில அவங்களை மசூரா பண்ணி முடிவெடுத்து நீங்க எல்லாரும் மூட்டுகள்ல இருந்து பொம்புல புள்ளால பாதுகாருங்கோ, நாங்க அரவாசிக்கே ஜும்மா தொழுகிறோம். சும்மா ஒரு மீட்டிங் நடந்துட்டு இத சும்மா சரி தெளிவா சொல்லப்பட்டா எல்லாம் எதுக்கு ஆதாரம் காட்டுவாங்க? அஸ்பாபுகளை பாவிக்கப்படணும்ன்றதுக்கு நிறைய ஆயத்துகள். பாவிக்கப்படணும்னா, ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி செஞ்சாங்களே, அல்லாஹ்ட கட்டட பொம்புலையும் புள்ளையும் மீன விட்டுட்டு நீங்க வாங்கோ. சும்மா யோசிச்சவன, கரண்டும் இல்ல, லைட்டும் இல்ல, வீடும் இல்ல, தண்ணியும் இல்ல, ஒரு ஹோட்டல் உண்டாலும் இல்ல, பக்கத்தில் ஒரு ஒரு மனுஷன் சரி இல்ல, புள்ளையே சின்ன புள்ளையே உம்மவே முட்டுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போகணும், அங்க என்ன நடக்கும் ஒன்றும் தெரிய. சாதிச்சிரத்துக்கு எவ்வளவு பெரிய ஈமான், யக்கீன், ஹில்ம் தேவை. இப்படியும் போட்டு அல்லாஹ் கஷ்டப்படுத்துறானா? யோசிக்கல. இவர் எல்லாம் தொழுதுட்டு அமளிபாதத்தெல்லாம் செஞ்சுட்டு போய் எங்கேயாலும் போய் புழுந்துட்டாருன்னா, சரிஞ்சிட்டாருன்னா, ஒரு நஷ்டம் வந்தா, என்னடா இது, அல்லாஹ் இப்படியும் சோதிச்சிடானா? சோதிச்சிரத்துக்கு ஒரு அளவு டீக்கணும் இல்லையா? அங்கே ஒரு ஃபைல். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒவ்வொரு தன்மைகளையும் சம்பவங்களையும் எடுத்தா அல்லாஹ் இதெல்லாம் பார்த்துட்டு தான் முடிவு சொல்றான். முதலாவது இருந்த தன்மை என்ன? இன்ன இப்ராஹிம் அல ஹலீமுன். இரண்டாவது, இவ்வளவு சோதனைகள் பிரச்சனைகள் வந்தும் எல்லா அடிப்படையிலும் சோதனைகள் சமூகத்தினால வாப்பால குடும்பத்தால சகிப்பு தன்மையோடு அதற்காக வேண்டி வேற கருத்துகள் யோசிக்காம நேரடியாக என்ன நடந்தாலும் பரவல்ல, என்னைய அர்ப்பணிச்சு நான் ஏண்ட ரப்ப அடைவேன். இரண்டாவது அவ்வாஹும், சும்மா அடையல் அந்தஸ்து. அவ்வாஹுன்றதுக்குண்டா, அவ்வாஹுக்கு நேரடி அர்த்தம் உண்டுக்கு வருத்தப்படுறது. ஆஹ் ஆஹ், நாங்க ஆய் ஆயின்ற இங்கின விளக்கம் என்னண்டா? அவ்வாஹும் என்றா அடுத்தவங்களுக்கு ஏற்படுற சிரமங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகளை பார்த்து இவர் உள்ளத்தால மனம் நொந்து அதுக்காக வேண்டி கஷ்டப்படுற அந்த பிரச்சனைய கஷ்டத்தை இல்லாமக்கிறது. துனியாட விஷயத்திலையும் தான், குறிப்பா தீண்ட விஷயத்திலும் தன் நரகத்தை பேத்துக் கொண்டிருக்கிறார், நரக பாதையில் இருக்கிறார், தொழுகை இல்லாமல் இருக்கிறார், அமளி பாதத்தில் இல்லாமல் இருக்கிறார், பள்ளியோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறார், வட்டியிலையும் ஹராத்திலையும் பாவத்திலையும் இருக்கிறார். இவரை பார்த்தா இவருடைய உள்ளத்துல தவ்வு வருத்தம் சுமந்து கொள்றது, இவருக்கு ஒரு காயம் ஏற்பட்டதை போல அவர் தொழுகை இல்லாமல் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்த இரண்டாவது தன்மை. இதனால் எவ்வளவு தூரத்துக்கு இந்த 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 ஆயத்தை விளங்கப்படுத்துறது கொண்டு வர சம்பவம் முஃபஸ்ஸிரூங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம சந்திச்சதுக்காக வேண்டி வந்தாங்க மலாயிக்காமார்கள் ஒரு கூட்டம். அதுல ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் இருந்தாங்க. முக்கியமான ஆட்கள் எல்லாம் வந்திக்க, முபஷ்ஷிரீன் வ முன்ஸிரீன், ரெண்டு நோக்கத்தோட வந்தான். ஒரே பிரயாணத்தில் நன்மாராயத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தாங்க, அதாபையும் எடுத்துக்கொண்டு வந்தான். குர்ஆன் அல்லாஹ் சொல்லவும் சொல்றான், ஹல் அதாக ஹதீசு வைஃபி இப்ராஹிம் அல் முக்ரமீன் இத் தஹலு அலைஹி ஃபகாலு ஸலாமா கால ஸலாமுன் கௌமும் முன்கரூன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் வந்து யாரு எவருன்னு தெரிய முன்னுக்கு நிக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தெரிஞ்சவரா தெரியாதவரா அதெல்லாம் பார்க்கல, முதலாவது அவருக்குரிய ஒழுக்கத்தை பேடினாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொன்னாங்க. ரெண்டாவது, யாரு எவரு குடும்பமா எங்கிருந்து வந்திருக்கிறாங்க எல்லாம் இல்ல விருந்தோம்பல் முதலாவது. ரெண்டாவது, ஃபராக இலா அஹ்லிஹி ஃபஜாஅ பிஇஜ்லின் ஸமீ, மனைவி வீட்டை போனாங்க, வீட்டுக்குள்ள போனாங்க, குளித்த மாட்டொண்டை எடுத்து பொறிச்சு அவிச்சு எப்படி எடுத்துக்க வந்தான், இன்னும் யார் எவருன்னு விசாரிக்கல. மூணாவது, அவங்களுக்கு முன்னால வச்சு அலா தாக்குலூன், சாப்பிட மாட்டீங்களா, வந்தவுடன் நீங்க யாரு, எதுக்கு வந்தீங்க, என்ன நோக்கம், என்னைய சந்திச்சுதான் வந்தீங்களா, இல்லை வேற யாரும் சந்திக்கிறதுக்கு வந்து போற போக்குல சுமனையை பார்த்துட்டு வரது போனீங்க வந்தீங்களா, இப்படி எல்லாம் இல்லை. அல்லது என்ன சாப்பிட போறீங்க, என்ன குடிச்ச போறீங்க, டீ என்ன மரம் குடிச்சுவோமா இல்ல அப்படி கேட்டா, குடிச்ச ஆசை இருந்தாலும் அவருக்கு ஆமன்னு சொல்றது வெக்கமாயிருக்கு. அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹமத்துல்லாஹ் கிட்டத்தட்ட 12 ஒழுக்கங்கள் எழுதுறாங்க. இந்த சம்பவத்துல இருந்து விருந்தோம்பல் செய்யப்பட்ட முறை என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முழு வாழ்க்கையில உள்ள ஒவ்வொரு கட்டத்திலும் எப்படி நடக்கணும்ன்றது முன்மாதிரியாக நடந்துக்கிறார். போனாங்க, வந்து கேட்டது என்ன? அலா தக்குலூன், சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிடுங்கோண்டாலும் அது ஏவல் சரியில்லை. சாப்பிட மாட்டீங்களா என்றா இவங்க சாப்பிடல, ஒருத்தரும் சும்மிக்கிறாங்க. காரணம் கேட்கும், ஏன் சாப்பிட மாட்டீங்க? அதுக்கும் காரணம் எழுதுறாங்க, விருந்தாளி சாப்பிடலாட்டி ஏன் இதை சாப்பிடுறீங்க? இல்ல கத்திரிக்காய் வச்சு சாப்பிடுறல்ல, எதுக்கு ஏன் சாப்பிடுறல்ல? அவர் செலவேல அவரோட மறைமுகமான நோய் என்று சொல்லவாங்க, நான் சொரிச்சலிக்கு சொல்லவாகும் அவர், அல்லது வேற என்னமாலும் ஒரு தங்கடத்தை சொல்ல வேண்டி வரும். ஒழுக்கம் வந்து ஏன் காரணம் கேட்கறது? விருந்தாளியிட ஒழுக்கம் இல்லை, அவர் சாப்பிடல்ல. அல்ஹம்துலில்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் படிச்சுட்டாங்க. அவங்க சொன்னாங்க தஃப்ஸீர் குர்துபியில வருவது, நாங்க வந்து சும்மா சாப்பிடுறல்ல. மலக்குமார் சொன்னாங்க, ஏதாவது கூலி தந்துட்டு தான் அப்படின்னு நான் சொல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன கூலி தரப்போறீங்க? பெருமதி என்ன தரப்போறீங்க? மலக்குமார் சொன்னாங்க, உங்களோட சாப்பாடு, உங்களோட பொருள், நீங்க தான் பெருமதி சொல்லணும். அவங்க சொன்னாங்க, ஏண்ட பெருமதி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சாப்பிட முன்னால பிஸ்மில்லா சொல்ற, முடிஞ்சதன் பின்னால் அல்ஹம்துலில்லா சொல்ற. உடனே மலக்குமார் பேசிக்கொள்றாங்க, உண்மையிலேயே இவர் அல்லாஹ்வுடைய ஒரு ஹபீபாக ஹலீலாக எடுக்கப்பட்டது தகுதியானவர். சரி, இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கு பின்னால அவங்க மலாயிக்காமார்கள் என்று தெரிய வந்துட்டு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமு கங்கின ஒரு நன்மாராயம், பல வருஷங்களை எதிர்பார்த்து ஆசையோடு இருக்கக்கூடிய நன்மாராயம், உங்களுக்கு ஒரு தபஷ்ஷரூஹு பிகுலாமின் ஹலீம், வாப்ப ஹலீம், சகிப்புத்தன்மையுடையவர் புள்ளே, அதே மாதிரி புள்ளையோன்று அல்லாஹ் நன்மாராய் கூறினாங்க. பி குலாமின் ஹலீம், இன்ன இப்ராஹிம் அல ஹலீம், தபஷ்ஷரூஹு பிகுலாமின் ஹலீம், உங்களோட தன்மையிலே உள்ள அப்படியான சிபத்துள்ள புள்ளையே நன்மாராய். எவ்வளவு சந்தோஷம், மனைவி உள்ள கேட்கிறா, அவக்கு சந்தோஷம் தாங்குறதுக்கு மேல் அவ கத்திக்கணும், எனக்கு எங்க புள்ள கிடைச்ச போகுது, நானே ஒரு வயசு போன கிழவி, அஜூசுன் அகீம். சரி, அதெல்லாம் முடிஞ்சு சந்தோஷம் தான், எதுக்கு போறீங்கப்ப? இப்ப அடுத்தது என்ன? அவங்க சொன்னாங்க, நாங்க இப்ப எங்க போற சஃபர் என்னண்டா, அங்க லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை அழிச்ச போற இந்த பிரயாணத்துலதான் உங்களுக்கு ஒரு பஷாரத்தையும் எடுத்துக்க வந்திருக்கிறோம். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சரி அந்த கூட்டம் அழிஞ்சு நாசமாகட்டும், எனக்கு ஒரு புள்ள வரப்போகுது, அல்ஹம்துலில்லாஹ், இப்ப அதை எதிர்பார்த்து நாங்க சந்தோஷமாக இருப்போம், திருப்தி அடையல். கூட்டம் அழிக்கப்பட போறாங்கன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமு தாங்கல, பாவம் செய்யறவங்க தான், அசிங்கமான ஹராத்துல உள்ளவங்க. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்ப மலக்குமாரோட விவாதம், குர்ஆன் அல்லாஹ் சொல்ற மலக்குமாரோட தருக்கம் புரிகிறார். எதுக்கு? அவங்களை அழிச்சா மீக்கிற விடயத்துக்கு. எப்படி தருக்கம் புரிஞ்சாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது கேட்டாக, அவங்கள 50 நல்ல மனிதர்கள் இருந்தா நீங்க அழிப்பீங்களா? மலக்குமார் சொன்னாங்க, 50 பேர் இருந்தா அழிச்ச மாட்டோம். 40 பேர் இருந்தா? இல்ல, 40 பேர் இருந்தாலும் அழிக்க மாட்டோம். 30 பேர் இருந்தா? 30 பேர் இருந்தாலும் அழிக்க மாட்டோம். இதே மாதிரி 10 பேர், 20 பேர், 10 பேர், 5 பேர். கடைசியா கேட்டாங்க, ஒரு நல்ல மனிதர் இருந்தா அழிக்க மாட்டீங்களா, அழிப்பீங்களா? ஒத்தர் இருந்தாலும் அழிக்க மாட்டோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்ன ஃபீஹா லூதன், அப்ப லூத் அலைஹிஸ்ஸலாம் அதில் இருக்கிறாங்க தானே, அந்த ஒரு நல்ல மனிதருக்காக வேண்டி நீங்க அழிக்காம இருப்பீங்களா? ஒரு கூட்டம் அழிக்கப்படுறது முடிவு செய்யப்பட்டவங்களா? அழிச்சாம் எப்படியாவது தப்பி நேர்வழிக்குள்ள வரட்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விவாதம் பண்றாங்க. கடைசா கேட்டு கேட்டு வந்து சொன்னாங்க, ஒத்தர் இருந்தாலும் அழிக்க மாட்டீங்களா? இன்ன ஃபீஹா லூதன், அதுல லூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க தானே, அந்த ஒத்தருக்காக வேண்டி. அப்ப மலக்குமார் சொன்னாங்க, அல்லாட முடிவு அவங்களையும் அவங்களோட குடும்பத்தையும் பாதுகாப்பு, மனைவியை தவிர ஏற்றுக்கொள்ளல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வருத்தம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கவலை, அடே அழிக்கப்பட போறாங்களே, நேர்வழி இல்லாம ஒரு கூட்டம் போறாங்களே, அல்லாஹ்வோட தண்டனைக்கு தகுதியாகிட்டாங்களே, அவ்வா வாப்பட விஷயத்திலே மதய கவலை தான், கூட்டத்துக்காக வேண்டியும் அதே கவலை தான். நான் அதாவது ஒவ்வொரு மனிதனும் நேர்வழிக்குள்ள வரோனும் சுருக்கத்தை அடையோனும் இதுதான் அவங்கள்ட்ட இருந்த வருத்தமும் நோவும். அவங்களுக்கு இன்னைக்கு எங்கட கண் முன்னால் எத்தனை பேர் பருளான தொழுகை இல்லாம வாழ்க்கைய மண்ணாக்கி கொண்டிருக்கிறாங்க, எங்கள் எத்தனை பேருக்கு இதை பத்தி கவலை வந்து தஹஜ்ஜத்துல கண்ணீர் வடியுது. குடும்பத்துக்குள்ள எத்தனை பேர் பாவத்திலையும் ஹராத்திலையும் இருக்கிறாங்க, எவ்வளவு ஆத்திரமும் கவலையும் வருவது. எவ்வளவு பேர் நாளுக்கு நாள் அல்லாஹ் பாதுகாப்பும் ஒரு கூட்டம் முருத்தத்தாக கொண்டிருக்கிறாங்க. ஈமான் சரியா, இஸ்லாம் சரியா, ஒரு பிரச்சனை வரக்குள்ள எப்படி எந்த வார்த்தையை பேசணும் என்று தெரியா, சாதாரணமான ஒரு வார்த்தையை மொழிகிறாரு அல்லாஹ் பாதுகாப்பனும் சில நேரங்கள் அவரை ஈமான்ல இருந்தே வெளியே தள்ளிடு அந்த வார்த்தை. யார் இவங்களுக்கு இந்த ஈமான படிச்சு கொடுக்க? எங்கட குடும்பங்களுக்குள்ள, எங்கட மஹல்லாக்குள்ள, எங்கட ஊர்ல, எங்கட நாட்டுல எத்தனை வாலிபர்கள், எத்தனை வயோதிபர்கள், பெரியோர்களே சகோதரர்களே, சஹஜத்துல தொழுகையில துஆல கவலை வருவதா? சில நேரங்கள சொந்த புள்ளைய பத்தியே கவலை இல்லாத காலம், புள்ளேட்ட மகன் தொழுக, மகன் கிட்ட யூசம் தவறினா வார ஆத்திரம், தொழுக தவறினா வாரல்ல. சில வாப்பம் ஒரு நாள் கிளாஸ் தவறின் அடைய உனக்காக வேண்டித்தான் இவ்வளவு மாசம் சல்லி கட்டுறேன், படிச்சு முன்னேறி வரணும். ஒரு நாள் கிளாஸ் போகாட்டி வார ஆத்திரம், இவன் இன்றைக்கு லுகர் தொழுதில்லை வருவதில்லை கவலை. பெருடைய ரங்கல இவரை பத்தியே கவலை இல்லை, அடுத்த மகனை பத்தி, மனைவிய பத்தி. மனைவி எத்தனை நாள் ரமலானுக்கு பின்னால் எத்தனை ஜூசு குர்ஆனோதி இருக்கிறா, கேட்கறதுக்கு நேரமும் இல்லைவர். மகன் மகள் சில நேரங்கள் ஸ்கூல் போயிட்டு வந்தா, சில நேரங்கள சில பேர் சொல்றாங்க அல்லாட பாதையில வந்துதான் ஸ்கூல் காலத்தில் எனக்கு உகர் தொழிலு ஞாபகமே இல்லை, வாப்பவும் கேட்டே இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கவலை எங்கேயோ, அவ்வா வருத்தம், ஒரு கூட்டம் தீன் இல்லாம நரகத்துக்கு போறாங்களே, இவங்க வருத்தம் அவ்வாகின்ற இருக்கின்றா, ஒரு கஷ்டம் ஏற்பட்டு காயம் ஏற்பட்டு ஆகின்ற வருத்தப்பட்டு இருக்கிற இது போல வருத்தம் அடுத்த வந்த தீன் இல்லாம நரகத்துக்கு போற முனி. எவ்வளவு பயங்கரமான இக்கட்டான சூழலிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்க்கையில் பல கட்டங்களிலும் படித்து தந்திருக்கிறார்கள். அல்லாஹுவின் பக்கம் கவனத்தை திருப்புவேன், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான். சாதிச்சும் காட்டினான், ஹஸ்புன் அல்லாஹ் வனிமல் வக்கீல். இதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னவார், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவன் சிறந்த பொறுப்புதாரி. சஹி புகாரில வரக்கூடிய அறிவிப்பு, மனைவிய கூட்டிக் கொண்டு போறாங்க மிசுருக்கு, மிசுரப்ப முழுக்க முழுக்க குஃபுர், காஃபிர் நாடு, அந்நிய நாடு, ஒரு முஸ்லீமும் இல்லை, 10 வீதமும் இல்லை, 8 வீதமும் இல்லை, ஒரு முஸ்லீமும் இல்லை, சும்ம நாடும் இல்ல, அந்நியாயக்கார அரசன் ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. அவன் மிக முக்கியமான கோட்பாடுகள்ல ஒன்று என்னான்டா, இங்க யாராவது ஒரு பெண் புதிசாக கொண்டு வரப்பட்டா எனக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தப்படணும், நான் எடுக்கிறதான் அவள் விஷயத்துல முடிவு. எப்படிப்பட்ட கெட்டவனாயிக்கும் இந்த நாட்டுக்கு தான் வைத்து கால் வச்சுக்கிறாங்க. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவி, அழகான மனைவியோடு சாராவை பத்தி வர்ணிக்கப்படுவது அஜ்மலு நிசாயில் ஆலம். ஆண்கள்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகு கொடுக்கப்பட்டிருந்ததை போல பெண்கள்ல மிகவும் அழகு கொடுக்கப்பட்டிருந்தவங்க தான் சாரா. திறங்கி கேள்விப்பட்ட உடனே ஆள் அனுப்புறான், ஆள் அனுப்பி ஆட்கள் வந்து முன்னால நின்றா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சின்ன ஒரு முயற்சி ஆகுமான முறையில செஞ்சான், வந்தவங்களுக்கு பகா கொடுக்கல, இவர் ஹராத்தை செஞ்சுட்டு பாவத்தை செஞ்சுட்டு சட்டத்துக்கு மாத்தம் செஞ்சுட்டு நஜீஸை கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து தப்பி வந்துட்டு அல்லாஹ் எப்படியோ உதவி செஞ்சான் கையில 100 ரூபாய் இருந்துச்சு அப்படின்றாரு. செஞ்சிக்கிறார் பச்ச ஹராத். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நியாயமான ஒரு முயற்சியை செஞ்சாங்க. ஒரு முறைய கையான நீ ஏண்ட மனைவியாக இருந்தாலும் இந்த நாட்டிலே முஸ்லிம் என்ற அடிப்படையில் நீ ஒரு சகோதரி, இஸ்லாமிய சகோதரி, அதனால கேட்டா உஹ்தி ஃபில் இஸ்லாம். அந்த முயற்சி செல்லுபடியாக எடுத்துக்கும் போனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதறவும் இல்லைங்க. இப்படி எல்லாம் மனுஷன் யோசிக்கணும், அட இவ்வளோ அல்லாஹ் அல்லாண்டு வாழ்ற எனக்கு இப்படி ஒரு சோதனை வரணுமா? இது சோதனை இல்ல, அல்லாஹ் சோதிக்கிறான். இங்கின இவர் எப்படி நடக்கிறார், நான் அவனோட இருக்கிறேன் என்ற நம்பிக்கை இவனுக்கு இருந்தா இங்கினையும் அவர் பயப்பட மாட்டாரு, தடமாற மாட்டாரு, சஞ்சலப்பட மாட்டாரு, பொறுமை இழக்க மாட்டாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவி எடுத்துக்கும் பேய்த்துட்டாங்க. என்ன செய்யறாங்க அடுத்த கட்டம், கத்தி பெறட்டோம் இல்ல, கண்ணீர் வடிச்சோம், மஹ்லூக்கிட்ட சும்ம சரி கெஞ்சல், அல்லாஹு அக்பர் என்றக்கா தக்பீர் கட்டின அல் பிதாய நிஹாய இவ்வளவுதான் செஞ்சது. இன்றைக்கு இந்த சந்தர்ப்பத்தில் 2 ரக்கா தக்பீரா கட்டுற அப்படின்னு, 2 ரக்கா தொழுகையோட பெருமதி தெரிய மனைவியை கொண்டு போய்த்துட்டாங்க. அந்த அநியாயக்காரனுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டுட்டா அந்த பெண், கணவண்ட தர்பியத்தில் வந்த மனைவி அது. புகாரில வரும், கைய நீட்டம் கண்ட உடனே பேச்சு மூச்சொண்டும் இல்ல, அடுத்த கட்டம் ஹராத்துக்கு பாவத்தை கைய நீட்டினான். மனைவியும் ஈமான்ல உறுதி, கணவன்கிட்ட இருந்து படிச்சுக்கிறாங்க அந்த ஈமான, அவன்கிட்ட கெஞ்சல்ல அல்லாட்ட தான் கெஞ்சுறாங்க, யா அல்லாஹ் இவ்வளவு காலமும் உனக்காக வேண்டிய இந்த உறுப்புகளை பாதுகாத்தேன், இன்று என்னை இவங்கத்திலிருந்து பாதுகாப்பது உன்னுடைய பொறுப்பு. ஹதீஸ்ல வருவது கைய நீட்டினான் பலகைய போல் ஆகிட்டு பின்னுக்கு எடுக்க மேல முன்னுக்கு தொடர்றதுக்கு மேல. எப்படி பவர் துவா, பத்தினித்தனமான பெண்ணுடைய ஒரு வாசகம். இப்படி 3 முறை அவன் கெஞ்சினான். இப்ப பொங்குல என்னைய மன்னிச்சு போன்ற அல்லாட்டு துவாசன் இல்லாமக்கி நமக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன். இங்க கணவன் தொழுகிற உடனே ஆட்களை கூப்பிட்டு சொன்னா, நீ என்கிட்ட கொண்டு வந்திருக்கிறது மனுஷனை இல்ல சைத்தான, உடனே பத்திரமா கொண்டு தவறத்தை கொடுத்துடு, மேலதிகமா எனக்கிட்ட உள்ள அந்த அழகான அடிமை ஹாஜரையும் அவங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்தன. எடுத்துக்கொண்டு வந்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிம்மதியா தொழுகையில எந்த பதட்டமும் இல்லை. வேற கடையை திறந்து வச்சுட்டு வந்தாலும் இங்க பரவலான தொழுகை தொழுகையில நிம்மதியா, எத்தனை பேர் வந்துட்டு போறாங்களோ, பதட்டம் அதுக்குள்ளே. பரவான தொழுகையையும் நிம்மதியா தொழுகிறதுக்கு இவருக்கு துனியா தட, இவருக்கு கடை தட, இவருக்கு மனைவி தட, இவருக்கு குடும்ப விஷயங்கள் தட, அவங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சின நேரத்தில் நிம்மதியான தொழுகை. சலாம் கொடுத்ததன் பின்னால மனைவி டக்குன்னு பாஞ்சு சொல்ல போறா, எனக்கு ஒன்று நடக்கல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எனக்கு நீ ஒன்று சொல்ல தேவை. தக்பீரை கட்டினேன், அல்லாஹ் திரையை நீக்கினா நடந்ததெல்லாம் நேரடியா பார்த்து கொண்டிருந்தேன். அல்பிதாயாலும் தொழுகையில இருந்து நடந்ததெல்லாம் நேரடியாக பார்த்து கொண்டிருந்தேன். முனி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் இருந்த 3வது தன்மை, எது நடந்தாலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் கவனத்தை திருப்புவார்கள், என் பக்கம் அல்லாஹின் பக்கம் கவனத்தை திருப்பக்கூடியவர்களாக இருந்தார். 4வது, இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன், ஒரு தனி நபர் அல்ல ஒரு சமூகமாக வாழ்ந்தார்கள். என்றா குலமாக்கள்கிட்ட ஒரு விளக்கம் என்னண்டா, ஒரு சமூகத்தின் வரும் பொழுது அதுல ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு நல்ல தன்மைகள் இருக்கும், ஒத்தட 2 நல்ல தன்மை இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு உம்மத்தாக இருந்தார்கள் என்றால் ஒரு சமூகத்திலே இருக்கக்கூடிய எல்லா நல்ல தன்மைகளும் அவரிடத்திலே இருந்தது. அல்லது 2வது விளக்கம் என்னான்னா, தான் மட்டும் தனிமையாக வாழ்ந்து நானும் ஏண்ட குடும்பமும் நானும் ஏண்ட மனைவியும் சுயநலமாக வாழாமல் தான் உழைப்பு செய்து கஷ்டப்பட்டு ஒரு சமூகத்தையே உருவாக்கினார்கள், அவருக்கு பின்னால் ஒரு சமூகத்தை உருவாக்கிட்டு மௌத்தாகினாங்க, அதனால உம்மத். அல்லது அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததென்றால் ஒரு சமூகத்துமே பின்பற்றப்படுவதற்கு தகுதியான முன்மாதிரியாகத்தான் வாழ்ந்துவிட்டு சென்றார்கள். அதனால் ஒரு உம்மத் கடைசி முடிவுலமாக்கல் என்னண்டா, இந்த மூன்று தன்மையுமே அவர்களிடையே இருந்தது. அதனால் ஒரு சமூக உம்மத் உம்மத்தை உருவாக்கினார்கள், சமூகத்துக்காக வேண்டி தியாகம் செய்தார்கள், தன்னை அர்ப்பணித்தார்கள். ஏண்ட கடை, ஏண்ட வீடு, ஏண்ட மனைவி, நாங்க நல்லா இருக்கிறோம் அல்ஹம்துலில்லா, நான் தொழுது கொண்டு ஓதிக்கொண்டிருந்தா போதும், இந்த தன்மையோட வாழல. துனியாட விஷயத்தில் இந்த விஷயம் காலிபன் அடுத்த தன்மை சொல்றார், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நூத்துக்கு நூறு கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். தடுக்கப்பட்டதா தானம், அல்லாஹ் ஏவுகிறானா அத எந்த அளவுக்கு மகனையும் அறுக்க தயார். இது தங்கல அவங்கட இத்தாத்த விளங்குறதுக்கு வேறணும் தேவன். ஆனா இன்றைக்கு பருவான தொழுகையில எவ்வளவு குறை செய்யறோம், நாங்க எங்களெங்களே யோசனை பண்ணிப்போம், எவ்வளவு தூரத்துக்கு அந்த கட்டளைய மதிச்சிரும். நான் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைக்கு பின்னா ஹனீஃபன் தீன்ல உறுதியாக இருந்தான். ஒன்று தீனோட வாழ்றது, ஆனா ஒரு சின்ன பிரச்சனை வரக்கூட கொஞ்சம் அதை விட்டு கொடுத்துட்டு போறது. அங்க அவன் ஒரு மீட்டிங்ல ரெண்டு வார்த்தை பேசினோடனே இவரு உள்ள தாடியை மிரக்கிறது தயார், பயம் பஸ்ல ஏறுறது. மூடின ஃபர்தாவை கலட்டுறதுக்கு யோசிக்கிறாரு, பயம் என்னமானு நடந்துருமோ. பெரியோர்களே, சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தீன்ல இருந்த தீனை இல்லாமாக்கல, காஃபிர் பாத்தினுடைய பேச்சை கேட்டு உள்ள தீன இல்லாமாக்குறவன் இவர் உண்மையான மூமின் இல்ல. தீனுக்குள்ள இருந்து கொண்டு உறுதியாக இருப்பார். கழுத்து போனாலும் தீன் போகாது, கழுத்து போனாலும் தீனை விட்டு கொடுக்க மாட்டேன், இதுல உறுதியாக இருப்பேன். ஹனீஃபன் பல விளக்கங்கள், இதுல ஒரு விளக்கம் இதுதான், தீன்ல நூத்துக்கு நூறு எந்த இடத்திலையும் தீனை விட்டு கொடுக்க தயாரு. அல்லாஹ்வோட கட்டளையா, அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயம் இதுதானா? அதே மாதிரி கடைசியாக அல்லாஹ் சொல்லுகிறான், மிக முக்கியமான அவர்கள் தன்மை என்னவென்றால் முழு நியமத்துகளுக்கும் நூத்துக்கு நூறு நன்றியுடையவர்களாக இருந்தார். எந்த அளவுக்கு சுக்ரு செய்வாங்கண்டா, தஃபீர் குர்துபியில வருவது அவங்களோட ஒரு பழக்கம் என்னான்னா, எப்பயுமே சாப்பிடுற நேரத்துல இன்னமொரு ஏழைய இன்னமொத்தர கூட்டிக் கொள்ளாம தனியா சாப்பிடவே மாட்டான். அல்லாஹ் எனக்கு தந்த இந்த ரிசுக்குல இன்னமொரு மனிதனும் பிரயோசனம் அடையணும். ஒரு நாள் பார்த்தாங்க சாப்பாடு நேரம் ஆகிட்டு ஒத்தரையும் காணல், சாப்பிடல், பார்த்து கொண்டிருந்தாங்க யாராவது வரும் வரை. அதோட ஒத்தர் வந்தாரு, அவரை கூப்பிட்டு வா இனியோட சாப்பிடுவோம் என்று அவர் சொன்னாரு, நான் வெண்குஸ்தம், இப்படியான ஒரு நோயில பீடிக்கப்பட்ட மனிதன், உடனே சில நேரங்களில் கொஞ்சம் நோயாளியாக இருந்தா சில பேர் அவங்களோட சேர்ந்து சாப்பிடுறதுக்கும் கொஞ்சம் தூரமாகுவாரு, இந்த நோய் எனக்கும் வந்துடுமோ, வெண்குஸ்தம் பிடித்தவன் நான், அதனால அவங்களோட சேர்ந்து சாப்பிடுறது அவ்வளோ முறையா இருக்காது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அப்ப நீ கட்டாயம் என்னையோட சாப்பிடத்தனும், ஏண்டா இவ்வளோ பெரிய நோயால அல்லாஹ்வுனைய சோதிச்சிருக்கிறான்டா, நிச்சயமா நீ அல்லாஹ்வுக்காக விருப்பத்துக்குரிய இவ்வளோ பெரிய சோதனை வந்திருக்குதுன்றா, நீ அல்லாஹ்வுக்காக விருப்பத்துக்குரிய ஒருவர், அல்லாஹ்க்கு விருப்பமான ஒத்தரையோட சாப்பிடுறதாக இருந்து எவ்வளோ பெரிய பாக்கியம், வா சாப்பிடுவோம். அப்பதான் பார்த்தா அல்லாஹ் இவங்களை சோதிச்சு அனுப்பி இருக்கிறான், அது ஒரு மலக்கு. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு காசு பணம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, எல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அல்லாஹ்வோட தீனுக்குண்டா இவருக்கு நேரம் இல்லை, கையில சல்லி இல்லை, இல்லாட்டி என்னமாலும் காரணம், குடும்பத்துக்கு எவ்வளோ நேரமும் கொடுக்க தயார், மனைவிக்கு எவ்வளோ நேரமும் கொடுக்க தயார், நேரமாக பெரிய நியமத். மாசத்துல ஒரு மூணு நாள் அல்லாஹ்வோட தீனுக்கு கொஞ்சம் கொடுத்து எனக்கும் உம்மத்துக்கும் பிரயோசனப்படுத்துவேன் வேண்டா. இவரோட கடை, இவரோட மனைவி, மற்ற எல்லாம் தடையாக இருக்குது. உடல் ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் பயன்படுத்துறாரு, கஷ்டு போயிட்டு வருவேமே வேண்டாம், இவருக்குள்ள தலைவலியில இருந்து கால்வலியில இருந்து எல்லாம் வருவோம். சரளான தொழுகைக்கு கொஞ்சம் போயிட்டு வாராண்ட குழந்தை உள்ள சளி, அந்த தடுமல் இந்த தடுமல், வீட்டுக்குள்ள தொழுகை நிம்மதியா படுத்துடுறாரு. சங்கடம் உண்மையில இருந்த வேற விஷயம், வலமையாக ஆக்கிக் கொள்றவங்க ஷாகிரன் லி அன்உமி, ஒவ்வொரு நியமத்தையும் எடுத்து பார்ப்போம், இந்த நியமத்தை நான் எவ்வளவு துனியாவுக்கு பயன்படுத்துறேன், எவ்வளவு தீனுக்கு பயன்படுத்துறேன். அல்லாஹ் எல்லாம் சொல்லிட்டு சொல்றான், இந்த தன்மைகளின் காரணமாகத்தான் இஜ்தபாஹு, ஒன்று அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்தான். சும்மா தெரிவு செய்யல, அல்லாஹ் கபூலியத்தை சும்மா கொடுக்கல, ஹலீமாக இருந்து, அவ்வாஹாக இருந்து, முனீபாக இருந்து, உம்மாவாக இருந்து, காணித்தாக இருந்து, ஹனீஃபாக இருந்து, ஷாக்கிராக இருந்துதான் இஜ்தபாஹு, அல்லாஹ் அவர்களை தெரிவு செய்தான். நேரான வழியின் பக்கம் அவர்களுக்கு அல்லாஹ் வழி காட்டினான். அல்லாஹ் கபூலியத் கிடைச்சிட்டு அதுக்கு பின்னால நேரான பாதையில பேசிக் கொண்டிருப்பான். உலகத்திலும் வீணாக்கல்ல, உலகத்திலையும் சிறந்த வாழ்க்கையை கொடுத்தோம். நல்ல மனைவி, நல்ல புள்ளகள், கட்டுப்பாடான புள்ளகள். ஆக பெரிய அல்லாஹ் கொடுத்த நியமத் வாத்தைனாஹு ஃபித்துனியா ஹசனா. முஃபஸ்ஸிருங்க எழுதுறாங்க, அவங்கட ஹுஸ்னு ஜிக்ர், இவ்வளவு காலம் மூத்தாகியதன் பின்னாலையும் நல்ல அடிப்படையில முழு உலகமும் அவர்களை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கு. ஒரு மனிதனை கிடைச்சாக பெரிய நியமத் உலகத்தில் என்னண்டா, காசு பணம் இல்ல, மத்த மத்ததுகள் இல்ல, அவரோட மறைவுல மக்கள் அவரை பத்தி நலவு பேசுறது. மௌத்தாகியதன் பின்னால் அவர் இல்லாமல் இருக்கும் நேரத்தில் இத சும்மா அடையறதுக்கு எல்லாம் இருக்குமானா பேசுவாங்க. என்ன அவன் பெருமை பிடிச்சவன், தள்ளி எல்லாம் மீக்குதான், வாகனம் மீக்கு, தள்ளிக்கு எல்லாம் மீக்கு, ஆனா அஹ்லாக்கு அவர்கிட்ட ஆட்களை மதிக்க மாட்டார் முதலாவது. இது இல்ல உலகத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு நாளும் அத்தஹையாத்திலையும் ஞாபகப்படுத்தும். அடுத்ததல்ல மறுமேல மறுமேல உலகத்தில் வந்த யார் யாரெல்லாம் நல்லோர்களோ அந்த நல்லோர்களின் கூட்டத்தில் அவர்களும் இருப்பார்கள். ஏதான் இந்த ஏழு தன்மையாலே அடைஞ்சு கொண்டது. இந்த தன்மைகளை பற்றி தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கும் சொல்றான், நாயகமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அடிச்சுவடுகளை நீங்களும் பின்பற்றுங்கள். ரசூலுல்லாஹ் கல்லாயவர் ரசூலுல்லாஹ் முழுமையாக இந்த தன்மைகளை தனக்குள்ளே எடுத்துக்கொண்டார். உம்மத்துக்கும் அதேதான், நாங்கள் உம்மத்தும் இந்த தன்மைகளை அடைந்து கொண்டால் எங்களுக்கும் அந்த கபூலியத், அல்லாஹ் எங்களையும் தெரிவு செய்வான், அவனுடைய நெருக்கமானவர்களாக ஆக்கிக் கொள்வான். அல்லாட பொருத்தம் கிடைச்சிட்டா வேறொன்றும் தேவன், அதுக்குதான் முயற்சி, இதுக்குதான் தபுலீர். நாலு மாசம் 40 நாள் உள்நாட்டுல வெளிநாட்டுல காசு பணத்தை செலவு செஞ்சு தியாகம் செஞ்சு அல்லாட தீன பேசி 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 இந்த எல்லா தன்மைகளையும் அடைஞ்சு நாங்களும் உம்மத்துக்காக வேண்டி கஷ்டப்பட்டு நான் தனிய மௌத்தாகப்படாது, நான் மரணிக்கும் பொழுது என்னுடைய உழைப்பு முயற்சியால் ஒரு சமூகம் பின்னால் இருக்கும். எங்கட ஜனாதாவை பார்த்து அலோனும் சுபஹானல்லா, இவர் வந்து பேசித்தான் நான் ஏதாவது தஹஜ்ஜத்துல ஆரம்பிச்சேன், இவர் அல்லாட பாதையில கூட்டிக் கொண்டு போனாரு, அல்ல இவர் தஷ்கீல் பண்ணினாரு, வந்து பேசினாரு, அல்லாட பாதையில போனேன், ஜகாத்தும் கொடுக்காம இருந்த நான் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய கணக்கு பார்த்து இத்தனை வருஷம் ஜகாத் கொடுக்கிறேன். இப்படி எங்கட ஜனாதாவை பார்த்து நிறைய மனிதர்கள் இப்படி அலோனும் ரொம்ப துருவாக்கிட்டு போகும். அதுதான் இந்த உலகம். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, தயாராகுவோம்.